சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நீங்கள் காலையில் துயிலெழுந்து வானொலி பெட்டிக்கருகில் உட்கார்ந்து ஆவலோடு வேத வசனத்திற்காக காத்திருக்கிற உங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார். சங்கீதம் 107:6.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்தீரே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீர். ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு எனவே சட்டம், ஜெபமே ஜீவம் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு எனவே சட்டம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, ஈவு இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீ எங்கள் தேவைகளை சந்தித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான குறைவு இருந்த நேரத்திலே சமாதானத்தை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தேவையான நேரத்திலே கர்த்தர் எங்களை விடுதலை செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய சந்தோஷத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய வெற்றிக்காக, உம்முடைய வழிநடத்தலுக்காக, உம்முடைய பாதுகாவலுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாட்களிலேயும் பற்பலவிதமான பாடுகளின் மத்தியிலே வாழும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் பாடுகளின் மத்தியிலே உம்மை விட்டு பின்வாங்கி போய் விடாதபடி, சோர்ந்து போய் விடாதபடி நேரே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னமும் கிறிஸ்தவ குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் கிருபையாய் இறங்கும். உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ள, உம்மை தெரிந்து கொள்ள வேண்டியபடி உம்மை தெரிந்து கொள்ள, உம்மை தொழுது கொள்ள வேண்டியபடி உம்மை தொழுது கொள்ள, உமக்கு சேவை செய்ய வேண்டியபடி உமக்கு சேவை செய்ய, தூய ஆவியானவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலேயும் நீண்ட நாட்களாக வியாதியாயிருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பல வயதினர் நீண்ட காலமாய் எந்த பணியும் செய்ய முடியாதபடி வீட்டிலே இருந்து வேதனையோடு இருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, கிருபையாய் இறங்கி நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் தாரும், வியாதிகளிலே விடுதலையை தாரும், அற்புதங்களை காண கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேன்சர் வியாதிக்கு சிகிச்சை எடுப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருந்து சரியானபடி வேலை செய்ய கர்த்தர் கட்டளையிடுவீராக. அவர்களுக்கு பணிபுடை செய்கிறவர்கள் உண்மையோடும் முத்தமத்தோடும் அன்போடும் கரிசனையோடும் அந்த பணிபுடையை நிறைவேற்ற நேரே துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலேயும் விஞ்ஞான வளர்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். விஞ்ஞான வளர்ச்சியினாலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நல்ல பல பொருட்களுக்காக, பயனுள்ள உபகரணங்களுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே விஞ்ஞான வளர்ச்சியை தவறாக பயன்படுத்தி சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் பிரிந்து கிடக்கிற உள்ளங்கள், பிரிந்து கிடக்கிற இல்லங்களை நாங்கள் உடைய சன்னியானத்திலே வைக்கிறோம். கர்த்தர் தாமே கிருபையாய் இறங்கி அப்படிப்பட்ட தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து நீர் விடுதலை செய்து தர வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே கிருபையாய் இறங்கி கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை அவர்களுக்கு நீர் தர வேண்டும் என்று கேட்கிறோம். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே, எங்கள் குடும்பங்களிலே இருக்கிற வாலிப பிள்ளைகள், அருமையான பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்தலும், கல்லூரி மாணவ மாணவிகள், கல்லூரி பேராசிரியர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய மனப்பக்குவத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளிலே வாலிபர்கள் கர்த்தர்க்காக செயல்படுகிறவர்களாய் திகழ நேரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த காரணத்தினாலே மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீர் அவர்களையும் நேசிக்கிறீர் என்ற பெரிய உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டு உம்முடைய அன்பை உறுதியாய் பற்றிக் கொள்ள நீரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த உண்மை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் செயல்படும் உண்மையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இன்னமும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பணிகளை ஆசீர்வதித்தரலும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தரலும், அவருடைய உள்ளங்களிலே சோர்வுகள், கலக்கங்கள், பயங்கள், திகில்கள் வராதபடி கர்த்தர் உம்முடைய ஆழமான சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நடைபெறுகிற எல்லா ஆராதனை வேலைகளும் அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது சேவிக்கும் அருளையும் கிருபையை தாரும். கேட்கிற செய்திகள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளங்களிலே அதை விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். புரிந்து கொள்ளும் கிருபையை அவர்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைத்து உம்மை துதிக்கிறவர்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி உள்ள உணர்வு இந்த நாட்களிலே மட்டுமல்ல அனுதினமும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படவும், ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக தன்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு அர்ப்பணித்து வாழும் அருளை அவர்களுக்கு தாரும். இந்த ஆண்டு அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டா இருக்கட்டும். தேவைகளை கர்த்தர் சந்தித்தலும், பரிசுத்த வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல நேரே உதவி செய்யும். எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
ஆசீர்வாதமுற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில்
வேத வசனங்களுக்காக காலையிலேயே காத்திருக்கிறார்மையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் பிலிப்பியர் 2:14-16 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், வசனங்கள் 14-16 வரை. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். இரவிலே நாம் வெளியே வரும்பொழுது வானத்திலே நட்சத்திரங்களை பார்க்கிறோம். தேவனும் இருளான இந்த உலகத்தை எட்டி பார்க்கும்பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய சிறு சிறு தீபங்களை அவர் பார்க்கிறார். சிறு பிள்ளைகள் பாடுவதை ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். என் சிறு ஒளியை பிரகாசிக்க பண்ணும். ஒளியும் ஜீவனும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. வார்த்தையாகிய வாழ்க்கையை மற்றவர்கள் முன்னால் காண்பிக்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் ஒளியாயிருக்கிறோம். பிலிப்பி சபை மக்கள் தங்கள் நற்கிரியைகளினாலே தங்கள் விசுவாசத்தை விளங்க செய்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட பொழுது பவுலப்போஸ்தலன் மகிழ்ச்சி அடைகிறார். இவர்கள் பவுலப்போஸ்தலனின் இருதயத்திற்கு மிக நெருக்கமானவர்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அவர் மூலமாகத்தான் கர்த்தரை கண்டுகொண்டவர்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் முறுமுறுப்போட பணி செய்ய வேண்டியதற்கும் என்றால் திருச்சபையிலே எந்த பொறுப்பையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். சிலர் ஓய்வு நாள் பள்ளியிலே பணி செய்வார்கள், ஆனால் அதை சந்தோஷத்தோட ஸ்தோத்திரத்தோட செய்கிறதில்லை. முறுமுறுத்துக் கொண்டே சேவை செய்வார்கள். எந்த காரியத்தை செய்தாலும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கப்பில்லாமல் வாக்குவாதங்கள் இல்லாமல் செய்து கொண்டு இருப்போம் என்றால் அதுதான் சிறந்தது. பிலிப்பியர் 2:17 வசனம், மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். கர்த்தருடைய வார்த்தையிலே அருமையான வசனம் என்று நாம் சொல்லும் வசனங்களிலே இதுவும் ஒன்று. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள பழங்கால ஒரு பலியை குறித்து அவர் பேசுகிறார். ஆதியாகமம் 35:14 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு தன்னோட அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூணை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். இங்கே யாக்கோபு பெத்தேலிலே ஒரு தூணை நிறுத்தி பான பலியை ஊற்றி எண்ணெயையும் ஊற்றுகிறார். பின்னர் லேவியர் ஆகமத்திலேயும் எண்ண ஆகமத்திலேயும் இந்த பலிகள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. தகன பலிகளோடும் போஜன பலிகளோடும் செலுத்தப்பட வேண்டிய பான பலி ஒன்றை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பான பலியானது பாவ நிவாரண பலியோட அல்லது குற்ற நிவாரண பலியோட சேர்க்கப்படவில்லை. அது மிக வித்தியாசமான ஒரு பலி. இதற்கும் மீட்பருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கிறிஸ்துவுக்கும் அந்த பலிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒரு துருத்தியிலே திராட்சரசத்தை கொண்டு வருவார்கள். அது அந்த பலியின் மேலே ஊற்றப்படும். அதன்பின் அந்த பலி தகனிக்கப்படும். அதற்கு என்ன ஆனது? அது நீராவியாகி மறைந்து போய்விட்டது. இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? நான் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் என்கிறார். மிக உன்னதமான பலியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செலுத்திவிட்டார் என்பதை பவுல் அறிந்திருந்தார். எனவே தன்னுடைய வாழ்க்கை ஒரு பான பலியைப் போலத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதாவது இவருடைய பணியிலேயும் யாராவது இவரை காணாமல் மற்றவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே காண வேண்டும் என்றுதான் விரும்பினார். கிறிஸ்துவே எல்லா கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சித்தார். இதுதான் பவுலப்போஸ்தலனின் சிந்தை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இதைவிட உயர்வான எந்த காரியத்தையும் நாம் சிந்திக்க முடியாது. பிலிப்பியர் 2:18 வசனம், இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய வார்த்தை மூலமாக சுவிசேஷம் பிரபலியமாகும் என்றால் என்னுடைய வாழ்க்கை ஊற்றப்பட்ட பானபலி போல இருக்கிறது, எனவே நாம் இணைந்து கழிகூறுவோம் என்கிறார். இது தாழ்மையிலே நடப்பது என்பது. கிறிஸ்துவின் சிந்தையில் உள்ள ஒருவர் மட்டுமே இவ்வாறு பானபலியைப் போல வார்க்கப்பட்டு போக முடியும். இது எத்தனை மகிமையானதும் அற்புதமானதாயும் இருக்கிறது இல்லையா? பிரியமானவர்களே, இன்று நம்மிலே பலர் தவறான காரியங்களை குறித்து சந்தோஷப்படுகிறவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவருக்கு நாம் சேவை செய்ய நமக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாமும் தேவன் பயன்படுத்தும் ஒரு மனிதனை குறித்து கேள்விப்படும் பொழுதோ, வளரும் ஒரு திருச்சபை குறித்து கேள்விப்படும் பொழுதோ, மக்கள் அங்கே அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து கேள்விப்படும் பொழுதோ உண்மையான மகிழ்ச்சி அடைய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் மனத்தாழ்மையிலே நடக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் மற்றவர்கள் பெறும் வெற்றியிலே நாமும் மனமகிழ்வோம். பெருமை உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய வெற்றி மகிழ்ச்சியை அல்ல எரிச்சலையே உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும்பொழுது அவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே பெறும் வெற்றியை குறித்து கேள்விப்படும் பொழுதோ காணும் பொழுதோ உண்மையான மகிழ்ச்சியை அடைகிறவர்களாயிருப்பார்கள். பிலிப்பியர் 2:19 அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராய் இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். தீமோத்தேயு பவுலப்போஸ்தலனுடைய ஆவிக்குரிய மகன். தீமோத்தேயுவின் மேல் பவுலப்போஸ்தலன் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். பிலிப்பிய விசுவாசிகளை தீமோத்தேயு கரிசனையோடு கவனிப்பார் என்ற நம்பிக்கை பவுலப்போஸ்தலனுக்கு இருந்தது. பிலிப்பியர் 2:20 கவனியுங்கள். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. இங்கே தீமோத்தேயுவின் சிந்தையும் நமக்கு காட்டப்படுகிறது. தீமோத்தேயும் பவுலப்போஸ்தலனின் சிந்தை உள்ளவராகவே இருந்திருக்கிறார். பவுலப்போஸ்தலனின் சிந்தை தீமோத்தேயுவிற்கு இருந்தபடியினாலே தீமோத்தேயுவிற்கும் கிறிஸ்துவின் சிந்தை இருந்தது என்று நாம் தெளிவாய் கூறலாம். தீமோத்தேயினுடைய வாழ்க்கையிலேயும் அவரும் மிகுந்த தாழ்மை உள்ளவராகவே இருந்தார். அருமையானவர்களே, மனிதர்களை ஒன்றாக கொண்டு வருவதற்கு உலகளாவிய திருச்சபை ஸ்தாபனம் எதுவும் தேவையில்லை. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். தீமோத்தேயு அப்போஸ்தலனாய் பவுலுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். இந்நாட்களிலே கிறிஸ்துவை புதிதாக விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒரு புதிய விசுவாசி கூட யார் மூலமாய் கர்த்தரண்டை வழிநடத்தப்பட்டாரோ அந்த போதகருக்கு எதிரானவராகவும் மாறலாம். இது பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழும்புவது போல இருக்கிறது. பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலேயும் இது நடைபெற்றிருக்கிறது. ஆனால் தீமோத்தேயு பவுலுக்கு உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். பிலிப்பி திருச்சபையின் விசுவாசிகளுக்காக தீமோத்தேயுவை அவர் அனுப்ப காரணம் அவர் நம்பப்படத்தக்க ஒருவராய் இருந்தார். இப்படி இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உள்ள மனிதர்கள் இருப்பார்கள் என்றால் இணைந்து பணி செய்வதற்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பாகும். பிலிப்பியர் 2:21 மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். அந்நாட்களிலும் கூட தங்கள் சொந்த மகிமையை தேடிய பலர் இருந்திருக்கிறார்கள். தங்களுக்கு ஒரு பெயர் பிரஸ்தாபம் உண்டாக வேண்டும் என்று எண்ணினார்கள். எனவே அப்போஸ்தலனாய் பவுலை கூட அவர்கள் சிறப்பாய் எண்ணவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்காக இன்று உறுதியாயிருக்கும் எத்தனை பேருக்கு அருகிலே நீங்கள் உறுதியான ஒரு துணையாயிருக்கிறீர்கள்? எவ்வளவு தூரம் அவர்களை கனம் பண்ணுகிறீர்கள்? அருமையானவர்களே, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்கும் என்றால் மற்றவர்களை குறித்து நீங்கள் குறை கூறப்போகிறதில்லை. தீமோத்தேயுவை நம்பக்கூடிய ஒருவராக பவுலப்போஸ்தலன் பெற்றிருந்தார். நீங்களும் நம்பத்தக்க ஒரு ஊழியருக்கு உதவியாயிருக்க முடியும். பிலிப்பியர் 2:22 தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தை நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் உலகத்திலே ஒற்றுமையாக இருப்பதை குறித்து, ஒன்றாக இருப்பதை குறித்து பலர் பல காரியங்களை பேசுகிறார்கள். ஆனால் இரண்டு பேர் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருந்து இணைந்திருப்பதை போன்ற ஒரு அமைப்பு வேறு எதுவும் இல்லை. எத்தனையோ மைல்களுக்கு அப்பாற்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அந்த ஒருமைப்பாடு இருக்கும். இந்த காரணத்தினாலேயே கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளே, கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு நல்ல ஐக்கியம், அன்பு, ஒற்றுமை, ஒருமனப்பாடு காணப்படுகிறது. விசுவாசியான ஒரு சகோதரனும் விசுவாசியான ஒரு சகோதரியும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருந்து ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள் என்றால் அது சாதாரணமான ஒரு குடும்ப வாழ்க்கையை விட மிக மேலானது. சரீரப்பிரகாரமான அன்பு மட்டுமே இருக்கக்கூடிய உறவுகளை எந்த தெருக்கோடியிலையும் நாம் தெரிந்தெடுக்கலாம். ஆனால் ஒரு கணவனும் மனைவியும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாயிருப்பார்கள் என்றால் அவர்கள் உண்மையாகவே மிக நெருக்கமானவர்களாக ஐக்கியமானவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய எந்த உலக பிரகாரமான சடங்காச்சாரமும் இல்லை. இது மகிமையான அற்புதமான ஒரு உறவாகும். பிலிப்பியர் 2:23-24 ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன். சிறைச்சாலையில் இருக்கிற அப்போஸ்தலன் பவுலை குறித்த செய்தியை தீமோத்தேயுவே அவர்களுக்கு கொண்டு செல்லப் போகிறார் என்பதை குறித்து கூறினார். அப்போஸ்தலன் பவுல் அந்த சிறைச்சாலையிலிருந்து தான் விடுதலை செய்யப்படுவேன் என்றும் எண்ணினார். பாரம்பரிய செய்தியின்படி பவுல் அப்போஸ்தலன் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதாகவும் சில இடங்களிலே சென்றவர் ஊழியம் செய்ததாகவும், ஆனால் நீரோ மன்னரின் காலத்திலே கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்ட பொழுது அப்போஸ்தலன் பவுலும் அன்றைய அந்த பகுதியின் திருச்சபையின் ஒரு தலைவரை போல செயல்பட்டபடியினாலே அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சேதம் செய்யப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் சிந்தை கொண்டிருந்த மற்றும் ஒரு மனிதன் தான் எப்பாப்ரோதீத்து. இவனும் பவுலப்போஸ்தலனும் தீமோத்தேயும் ஒன்றாயிருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த எப்பாப்ரோதீத்து பிலிப்பி சபையின் போதகராக இருந்தார். பாருங்கள் பிலிப்பியர் 2:25, மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரோதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். பிலிப்பி திருச்சபையை பவுலப்போஸ்தலன் நிறுவினார். இந்த எப்பாப்ரோதீத்து பவுலப்போஸ்தலனை குறித்து எரிச்சலடையவில்லை, பொறாமைப்படவில்லை. ஆனால் அவருக்கும் கிறிஸ்துவின் சிந்தை இருந்தபடினாலே பவுலப்போஸ்தலன் அவரையும் நேசித்தார். அவர் மேலும் நம்பிக்கை வைத்திருந்தார். அவரை குறித்து சொல்லும்பொழுது என் சகோதரனும் என் உடன் வேலையாளும் என் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என்று கூறுகிறார். உடன் சேவகன் என்று சொல்லும்பொழுது பவுலப்போஸ்தலனோடு இணைந்து யுத்தம் செய்கிறவராய் இருந்தார். நான் தூரமாக இருக்கும்பொழுது என் முதுகிலே கத்தியை வைக்கும் ஊழியனாக அல்ல, எனக்கு எதிர்த்து நிற்பவர்களோடு இணைந்தவர் செயல்படவில்லை, தோளோடு தோள் விசுவாசத்திற்காக என்னோடு நின்றார் என்கிறார். அதுமட்டுமல்ல, என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன் என்றும் குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலன் பவுல் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டவராயிருந்த காலங்களிலேயும் இவர் பவுலப்போஸ்தலனுக்கு உதவியாய் இருந்திருக்கிறார். பிலிப்பியர் 2:26 கவனியுங்கள். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதனாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். இந்த வசனம் சற்று வேடிக்கையானதாக தெரிகிறது இல்லையா? எப்பாப்ரோதீத்து சுகவீனமானார். இந்த செய்தி பிலிப்பி திருச்சபைக்கு சென்றடைந்தது. ஒருவேளை அவர் பிலிப்பி சபையை விட்டு தூரமாயிருந்தபடினாலே வருத்தமடைந்திருக்கலாம். ஆனால் இவருடைய சுகவீனத்தை குறித்து தனது திருச்சபை மக்கள் கேள்விப்பட்டார்கள் என்பதை இவர் அறிந்தபொழுது மேலும் அதிகமாய் துக்கப்பட்டிருக்கிறார். அது அவரை பாதித்தது. தன்னுடைய சுகவீனத்தை அறிந்து அவர்கள் துக்கப்பட்டு விட்டார்களே என்று இவர் மேலும் துக்கமடைந்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு ஐக்கியம் அந்த திருச்சபைக்கும் அந்த போதகருக்கும் இடையே இருந்தது. வேத வசனத்தை முறையாக போதிக்கும் ஊழியரை திருச்சபை மக்கள் நேசிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். இந்த எப்பாப்ரோதீத்துவை அந்த சபை மக்கள் மிக அதிகம் நேசித்தார்கள். இது பிலிப்பி திருச்சபை மக்களின் குணநலனையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. நிகழ்ச்சி கேட்ட எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாயிருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? கிறிஸ்துவை போல மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட மனத்தாழ்மை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால், மற்ற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, மற்ற ஊழியங்களிலே வளர்ச்சி காணப்படும் பொழுது, மற்ற திருச்சபைகளிலே அநேகர் கிறிஸ்துவை அறிந்து ஒன்று சேர்க்கப்படும் பொழுது நம்முடைய உள்ளம் மனமகிழும். அவர்களுக்காக நாமும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மனத்தாழ்மையின் சிந்தை நம்மிலே இல்லாமல் இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய வெற்றியை குறித்து நாம் மனமகிழ்ச்சி அடைய முடியாது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அறிந்திருக்கிற ஒரு குடும்பத்திலே அல்லது நாம் அறிந்திருக்கிற ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான காரியம் நடைபெறப்போகிறது என்பதை கேள்விப்படும் பொழுது அது நமக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறதா? நம்முடைய உள்ளத்திலே தேவனுக்கு நேரே துதியை ஏறெடுக்க செய்கிறதா? நம்முடைய உதடுகள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதா என்பதை எண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. நமக்கு அருமையானவர்கள், நமக்கு அறிமுகமானவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஆசீர்வாதங்களை பெறும் பொழுது நாமும் அவர்களோடு இணைந்து மனமகிழ்ந்து ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாய பவுல் தீமோத்தேயுவை குறித்தும் எப்பாப்புரோதீத்துவை குறித்தும் சாட்சி பகிர்ந்தது போல நாமும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் அவருக்கு உண்மையான சாட்சிகளாய் வாழ ஒருமுறை கூட நம்ம அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்போஸ்தலனாய பவுலை நீர் ஒரு அருமையான ஊழியராய் தெரிந்தெடுத்தீர், பக்குவப்படுத்தினீர், நீர் பயன்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர் மூலமாய் கண்டுகொள்ளப்பட்ட தீமோத்தேயினுடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்கள் அநேக தீமோத்தேயக்களை கண்டுபிடித்து ஊழியத்திலே உற்சாகப்படுத்த ஞான இருதயத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திறந்த கண்களை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட தீமோத்தேயக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த பொல்லாத உலகத்திலே ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஏற்ற உதவி ஊழியர்களை கர்த்தர் எழுப்பிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்ம பாரமும் தூர தரிசனமும் கரிசனையும் அர்ப்பணிப்பும் தியாக உள்ளம் கொண்ட ஊழியக்காரர்களை கர்த்தரின் நாட்களிலே மேலும் மேலும் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஊழியக்காரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருமே உம்முடைய சிந்தை உள்ளவர்களாக, மனத்தாழ்மை உள்ளவர்களாக அநேகருக்கு முன்மாதிரியாய் வாழ நீரே அனுதனமும் கரம் பிடித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும். உம்முடைய வல்லமை எங்களுக்கு பிரத்யட்சமானதா இருக்கட்டும். உம்முடைய வழிநடத்தலை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உபாகமம் 20:4. உபாகமம் 20:4.